எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் உம்முடைய சமூகத்தில் சில மணி நேரங்கள் காத்திருந்து உபாசத்தோடு எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். நீ பல்லவத்தில் இருக்கிறீர், உமக்கு சித்தமானவர்களை செய்கிறீர். நாங்கள் அன்று இந்த பூலோகத்தில் இருக்கிறோம், மாம்ச சரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சேட்டன் பீரியட நீர் அலர்ட் பண்ணியிருக்கிறீர். இந்த காலத்திலே வாழ வேண்டும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. நீர் எங்களை ஆண்டு இந்த காலத்திலே கொண்டிருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்னதாக கிறிஸ்துக்குள் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக சோற்றம், எங்களை அழைத்ததுக்காக சோற்றம், எங்களை ஆண்டவரே வார்த்தையினாலே அழைத்ததுக்காக நன்றி சொல்றோம். எங்களை நம்முடைய குமாரும் குமார்த்திகளுமாக மாற்றியிருப்பதற்காக நமக்கு சோற்றம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இமட்டும் ஆண்டவரே, நீ எனக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு சோற்றம் செலுத்துகிறோம். எனக்கு கொடுத்த ஜீவன் சுகன் பலத்திற்காக நமக்கு நன்றி. கர்த்தாவே, எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக, வழிபாடுகளுக்காக நமக்கு சோற்றம். எங்களுக்கு முன் அநேக ஆசீர்வாதங்களை நீ வைத்திருக்கிறீர், நித்தியமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. இந்த உலகத்திலே நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம், ஆனாலும் நீர் எனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறீர். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை நாதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்பொழுது நம்முடைய சமுதாயம் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே உமக்கு தெரியப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஆனால் தன் இதயத்தை தண்ணீரை போல ஊற்றினது போல எங்களுடைய விண்ணப்பங்களை ஜபங்களை ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறீர். நீர் மாம்சத்து வந்தபொழுது மருத்துவ வந்த எல்லாரும் நீ சுகமாக்கினீர். கர்த்தாவே, கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடுத்தீர். நீர் இன்றைக்கும் மாறாத தேவனாயிருப்பதற்காக சோற்றம். நேற்றும் இன்று என்று மாறாதவராயிருக்கிறீர். பசுத்தவான்களை எடுத்துக்கொண்டீர், ஏழு தூதர்களை எடுத்துக்கொண்டீர். இப்பொழுது நாங்கள் பிரைடாக இருக்கிறோம், கடைசி நாட்டில் இருக்கிறோம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அதன் அதிகமாக கிரியை செய்கிற உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீர் எங்களை பசுத்தப்படுத்துவீராக. நீர் எங்களை ஆரோக்கியப்படுத்தும். நீர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து கர்த்தாவே, எங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக. ஆபத்து நிறைந்த உலகத்திலே நீர் எங்களை பாதுகாத்து அன்றைய நம்முடைய வரிக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்டிலும் பாஞ்சியோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்ன காரியத்துக்காக உபாசித்து ஜெபிக்க வந்திருக்கிறார்களோ நீர் அதை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கு நீ செவி கொடுத்தீராக. கர்த்தாவே, அவர் வேண்டிக் கொள்வது நீர் கிராண்ட் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீ செய்கிறவராயிருக்கிறீர். மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால கூடும். கர்த்தாவே சோற்றம், தடைகளை நீர் அப்புறப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தரங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆத்திரங்களை அடையாளம் நீ நடப்பிப்பீராக. சோத்திரம் என்றவே, நீ சூப்பர் நேச்சுரல் கோடா இருக்கிறீர். மனுஷனுடைய மனசனுடைய புத்திக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உடைய புதிய கிருபை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு வந்து அற்புதமான ஆண்டவரை அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வழி நடத்தலை எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் நாம் எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் சிறிது நேரமாக நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுகிறீராக. உங்களுடைய வார்த்தையானது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தைகளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, மெச்சரிக்கிறேன், எங்களுடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையில இருக்கும்படியாக. கர்த்தாவே, நீர் தாம் எங்களை சிறப்படுத்துவீராக, எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. தாமைத்துக் கொடுக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கூட்டிச் சேரும். இந்த ஆராயம் முழுவதுமாக நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய சபைக்காக சொந்த காரியங்களுக்காகவும் செபிக்கும் பொழுது எல்லாமே தேவ சமூகத்தை எட்டட்டும். இப்பொழுது தேவ சமூகத்தினாலே எங்களை நிரப்புவீராக. உங்களுடைய பிரசன்ஸினாலே இந்த மண்டலத்தை நிரப்புவீராக. உங்களுடைய ஆவிக்குள்ளாக எங்களை மாற்றுவீராக. நாங்கள் ஆண்டு கடைசி மட்டும் ஆண்டு சோர்வடையாதபடி நாங்கள் வெளித்திருந்த வார்த்தையை கேட்க எங்களை சர்வத்தையும் பலப்படுத்தும். ஆசீர்வதியும் கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. கத்ரா இயேசுவின் நாம் மயப்படுவதாக. இந்த உபாசிபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7.
கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தீங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves therefore to God. Resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள். Resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுடைய பற்றியான ரகசியங்கள் நமக்கு தெரியும். ஏழு முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது சாத்தானின் முகத்தில் இருந்த திரையானது கிழிக்கப்பட்டது. அவனுடைய செயல்கள் அம்பலமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சாத்தான் என்ன செய்கிறான் என்பதை ஏழு முத்திரைகள் வெளிப்படுத்துகிறது. அதே போல எந்த காரியத்தை குறித்தாயிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரெண்டு காலங்களை சிந்திக்க வேண்டும். சாத்தான் இப்பொழுது என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறான், இவர் கர்த்தர் என்ன கிரியை செய்ய போகிறார், என்ன செய்கிறார் என்பதை நம்ம அறியும் பொழுது இதை நம்ம வந்து சாத்தானை எதிர்க்க முடியும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத பட்சத்திலே அவனை நம்ம எதிர்க்க முடியாது. அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஏழு முத்திரைகளை திறந்திருக்கிறார். அவன் யார், அவனுடைய செயல்கள் என்ன, இதை ஆதி முதற்கொண்டு அவன் என்ன செய்து கொண்டான், 2000 வருஷமாக அவன் என்ன செய்தான், எப்படி அவன் குதிரைகளை மாற்றிக்கொண்டான், எப்படி அவன் வல்லமையை அவன் வெளிப்படுத்தினான், ஜனங்களை வஞ்சித்தான், எப்படி எல்லாமே நம்ம இந்த ஏழு முத்திரைகளில் வாசிக்கிறோம். இதோ கர்த்தர் எவ்விதமாக கிரியை செய்தார் என்பதை இந்த நாலு ஜீவன்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம். ரெண்டும் சைட் பை சைடா இருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட எல்லா விதமான சம்பவங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணினால் சாத்தான் ஒரு பக்கத்தில் கிரியை செய்கிறான், கர்த்தர் கிரியை செய்கிறான். நம்ம ஒன் சைடா நம்ம பார்க்க கூடாது, ரெண்டு சைடும் நம்ம பார்க்கும். ரெண்டு சைடையும் நம்முடைய ப்ராப்ளத்தில் ரெண்டு சைடே நம்ம பார்த்தாதான் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். சாத்தான் என்ன கிரியை செய்கிறான், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 நம்ம வாசிக்கும். இத கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் அவன் வெற்றி சிறந்தார். அவனுடைய துறைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களும் விரிந்து கொண்டு சிலுவையின் மேல் அவனை வெற்றி சிறந்தார் என்று நம்ம கொலோசியர் 2:15 நம்ம வாசிக்கும். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார் என்று எப்ரேயர் 2 நம்ம வாசிக்கிறோம். இதமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார். முதலாவதாக அவனை வந்து வனாந்திரத்திலே அவர் தனிப்பட்ட பிராரமாக ஜெயித்தார். அவன் 3 விதமான சோதனைகளை கொணர்ந்தான். இயேசு கிறிஸ்து இது அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்பாயாக என்று அவனை வந்து துரத்தி விட்டார். மத்தேயு 4:1-10 நம்ம 10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு அவர் கல்வாரியிலே நமக்காக ஜெயித்தார். சாத்தானை வந்து அவர் ஜெயித்தார். பாதாளம் வரைக்கும் அவனை கொண்டு போய் அவனை வந்து இது அங்க வரைக்கும் அவனை ஜெயித்து 3 நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் நமத்திலே பசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். நாம் அவர் ஜெயித்தது போல நம்ம ஜெயிக்க வேண்டும். அதான் ஜெயம் கொள்ளுறம் ஏவனோ அவனுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யப்படும் என்று ஏழு சபை காலங்களுக்கு நம்ம வாசிக்கும் பொழுது இதை ஜெயம் கொள்ளுறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்டு அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் ஓவர் கமர்ஸ் இருக்கிறாங்க, ஜெயம் கொள்ளுறவர்கள் இருக்கிறாங்க, சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் இருக்கிறார். அதுதான் அந்த ஒயிட் அந்த பாகத்தில் நம்ம பார்க்கும். சாத்தான் வந்து பாவ இருளில் இருக்கிறான், சாபனை இருளில் இருக்கிறான். அந்த டார்க் பாத்ல நம்ம அதை பார்க்கும். ஆனால் அந்த தேவண்ட பிள்ளைகள் அந்த ஒயிட் அங்க நட்சத்திர வெளிச்சத்திலே காணப்படுகிறார்கள். நம்ம ராக்காலத்திலே இருக்கிறோம். சந்திரனுடைய வெளிச்சத்திலே நம்ம இருக்கிறோம். இந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்திலே இருக்கிறோம். அந்த நட்சத்திரமானது இதை என்ன செய்யறால் அந்த லைட்டை நமக்கு கொண்டு வருகிறது. ஒவ்வொரு காலத்தினுடைய சபையின் தூதன் அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை கொண்டு வரும் பொழுது அந்த வெளிப்பாட்டினாலே நம்ம இருளை வந்து துரத்துகிறோம், சாத்தானை துரத்துகிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், சாத்தான் இருளாக இருக்கிறான். வெளிச்சம்தான் வந்து இருளை துரத்தும். அதனால ஒவ்வொரு காலத்திலையும் வந்து அந்த வெளிப்பாடு இல்லாதபடி நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அது என்ன வெளிப்பாடு? சாத்தான் என்ன செய்கிறான், கத்தர் என்ன செய்கிறார், அதுதான் அந்த ஏழு முத்திரைகள் படத்துல நம்ம பார்ப்போம். இந்த வெளிப்பாடு நமக்கு தெரியும் பொழுது, நம்ம சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறியும் பொழுது, அவனை நம்ம வந்து வெளிப்பாட்டினாலே ஜெயிக்க முடியும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வெளிப்பாட்டினால்தான் நம்ம வந்து சாத்தானை ஜெயிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஏழு முத்திரைகளை திறந்து வெளிப்பாட்டை கொண்டிருக்கார். தீர்க்கதரிசி செய்தியானது இயேசு கிறிஸ்து யார், சாத்தான் என்ன செய்கிறான் என்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால யாக்கோபு 4:7 என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுடைய அவனுடைய நோக்கம் என்னவென்றால் டெசப்ஷன், வஞ்சிப்பது, தேவனை விட்டு மனசுகளை பிரிப்பது. அவன் காடாக மாற வேண்டும் என்று அவன் எண்ணம் நினைக்கிறான். அவன் எப்பொழுதுமே இவ பிரைடுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறான். கர்த்தர் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். God will started in heaven. யுத்தமானது பல்லவத்திலே ஆரம்பித்தது. வெளிப்படுத்தல் 12:6 முதல் சிலங்களை வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றையும் வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு இஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவருடைய சிரசின் மேல் 12 கிரீடங்களை உள்ள நட்சத்திரம், 12 நட்சத்திரங்களை உள்ள ஒரு கிரீடம் இருந்தது. அந்த இஸ்ரீ பிரசவத்தோடு நடந்து, கர்ப்பவதியாகி பிரசவம் நடந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால், அப்பொழுது வானத்திலே வேறொரு அடையாளம் காணப்படுது. இங்க வந்து பிரைட நம்ம பார்க்கிறோம். பிரைட் வந்து அப்போஸ்தல உபதேசத்தினால இருக்கிறார். 12 நட்சத்திரங்கள் இதை என்னது என்றால், அவள் வந்து அந்த வெளிச்சம், குத்துவிளக்கின் வெளிச்சத்திலே அவள் காணப்படுகிறாள். இது 12 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. அப்போஸ்தல உபதேசத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போஸ்தல உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்ப்பவதியாகி பிரசவ நடந்து பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறினால், நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுகிறோம். விதமாக இதை மாற்றினால கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ராப்சரை நம்ம எதிர்நோக்கியிருக்கிறோம். அந்த நேரத்தில் வானத்தில் வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும், தன்னுடைய தலைகளின் மேல் 7 முடிகளை உடைய சிறப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதான் சாத்தான். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களை 1/3 ஒரு பங்கை எழுத்து அது பூமியில விளத்தள்ளிட்டு. அதனால வால் என்று சொல்லும் பொழுது அவனுடைய தவறான உபதேசம், அவனுடைய ஃபால்ஸ் டாக்கிங். அவன் சாத்தான் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறான், கர்த்தரும் பிரசங்கம் பண்ணுகிறார். ரெண்டு டீச்சிங்கும் போய்கிட்டு இருக்கு. சாத்தானுடைய டீச்சிங் என்ன செய்வென்றால், நம்ம அங்க 1/3 ஒரு பங்கு தேவ தூதர்களை அவன் வஞ்சித்து அவளை பூமியில விளத்தள்ளிட்டு என்று நம்ம காண்கிறோம். அதன் முன்பு என்ன நம்ம வாசிக்கிறோம் என்றால், அந்த பிள்ளை, அந்த பிரசவனை பிறந்த இசு பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படியாக அது அவளுக்கு முன்பாக நின்றது. சாத்தான் இன்னைக்கு மனவாட்டிக்கு விரோதமாக இருக்கிறது. We are reproducing the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம மறுபடியும் வாழத்தக்கதாக ஆண்டவர் மனவாட்டி இந்த உலகத்தில் வைக்கும் பொழுது, நம்மை பச்சித்து போடும்படியாக அவன் ஆயத்தமாக இருக்கிறான். இது அதன் விந்து என்ன வாசிக்கிறோம் என்றால், அது சகல ஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனத்துக்கு நம்முடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதனால் நம்ம வந்து என்ன செய்யும் என்றால், அந்த இத மேனிபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட் நம்ம கொண்டு வருகிறார். இருக்கிறோம் மேனிபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்தர் வெளிப்படுதலா இருக்கும். இப்பொழுது தேவபுத்திர வெளிப்படுதல் காலத்தில் இருக்கிறோம். நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது என்ன செய்தால், இதை என்ன செய்த வானத்திலே யுத்தம் ஏற்பட்டது என்று பார்க்கணும். அந்த 7 வசனத்தில், இதை வானத்திலே யுத்தம் உண்டானது, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சொற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சொற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே இருந்தார்கள், இருந்த இடமும் காணப்படவில்லை. அங்கே யுத்தம் நடக்கிறது. பல்லகத்திலே முதலாவது யுத்தம் நடக்கிறது. அங்க தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, தியோபானி பாடியில் இருக்கிறாங்க. அவர்களை வந்து அவன் வஞ்சிக்கிறான். அவன் தன் பக்கமாக இதன் 1/3 ஒரு பங்கை அவன் சேர்த்துக் கொண்டான். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனை கீழே விளத்தள்ளுகிறார். உலக மனத்தை மோசம் போக்குற பிசாஸ் என்று சாத்தன் என்று சொல்லப்பட்ட பழைய பெரிய பாம்பாகிய வலு சொற்பம் அது தள்ளப்பட்டது, பூமியிலே விளத்தள்ளப்படு. அங்கிருந்து அவனை பூமியில தள்ளினார். அங்கேயே அவன் பிரீச் பண்ணுகிறான், அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய வால் அவன் பிரசவம் பண்ணும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்ல வஞ்சித்து விட்டான். அவனுடைய ஐடியா என்ன இருந்தால் எல்லா தேவ தூதர்களையும் எல்லா தூதர்களையும் வஞ்சிக்க வேண்டும், எல்லா தூதர்களையும் வஞ்சித்தால் அவன் காடாக மாறிட முடியும். அவனுக்கு ஃப்ரீ மாரல் ஏஜென்சி கொடுக்கப்பட்டது, சுயாதீன சித்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா எல்லாருமே வஞ்சித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். கத்தருக்கு விரோதமாக எல்லாரையும் தம்பட்டமாக இழுத்துக்கணும். இப்பொழுது பூமியில விளத்தட்ட பெண்போம். அவனுடைய நோக்கம் என்ன? எல்லாரையும் வஞ்சிக்க வேண்டும், உலக மனத்தையும் அவன் மோசம் போக்க வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுது இதை ஒன் தேர்டு வந்து அவனுடைய டீச்சிங்கினால வஞ்சிக்கப்பட்டாங்க, ஆனா வந்து டூ தேர்டு வந்து வஞ்சிக்கப்படல. அவங்க வார்த்தைக்கு உண்மையா இருந்தார்கள், சாத்தானை அவர்கள் ஜெயித்தார்கள். அவனுடைய டெசப்ஷன், அவனுடைய டீச்சிங், அவனுடைய ஃபால்ஸ் டீச்சிங்க அவங்க ஜெயிச்சாங்க. அதனால பாருங்க, நிஜம்தான் அங்க டூ தேர்ட் வஞ்சிக்கப்படல, ஒன் தேர்ட் வஞ்சிக்கப்பட்டது. இப்பொழுது நீங்க பூமியில தள்ளப்படுது. அவனோடு அவனுடைய அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு பூமியில தள்ளப்பட்டிருக்கும் பொழுது அதே வேலை தான் செய்யறான். சாத்தான் நெவர் சேஞ்ச், காட் நெவர் சேஞ்ச், சாத்தான் நெவர் சேஞ்ச். சாத்தான் அங்க என்ன செய்தானோ அதேதான் அவன் இங்கே செய்வான், அவன் வஞ்சிப்பது. அதனால அவன் என்ன செய்யறான் என்றால் உலக மனத்தையும் ஒருத்தர் விடாம எல்லாரையும் வஞ்சிக்கணும் தான் அவன் விரும்புறான். கொஞ்ச பேர் வந்து வார்த்தைக்காக நிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்காக நிக்கிறாங்க, அவங்களையும் வஞ்சிக்கணும் தான் இன்றைக்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். உலக மனத்தையும் அவன் மோசம் போக்கிறவனாக காணப்படுகிறான். இதை என்ன சொல்லப்படுகிறோம்? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி என்ன சென்றால், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம், ரட்சிப்பும் வல்லமையும், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, இப்பொழுது அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, வேர்ட் ஆஃப் காட் இங்க வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரட்சிப்பும் ரட்சிப்பு இங்க வந்திருக்கிறது, அனாய்ச்சிங் இங்க வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இங்க வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் போட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ விழ தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மேல குற்றம் சுமத்துகிறவன் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் போட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் அவன் தாழ விழ தள்ளப்பட்டான். இன்னைக்கு இவன் பூமியில விழ தள்ளப்பட்டிருக்கிறான். இத விதமான ஒரு நேரத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். சாத்தானுடைய வேலை என்ன? டிசப்ஷன், வியாதிகளை கொண்டு வருவது, நல்ல அட்மாஸ்பியரை வந்து கெடுப்பது, துக்கத்தை ஏற்படுத்துவது. இதோ என்றால் பலவிதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நம்மை வந்து அதோரியப்படுத்துவது, அவிஸ்வாசப்படுத்துவது, ஜனங்களை வஞ்சிப்பது, இதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால் அந்த டூ தேர்ட் ஏஞ்சல்ஸ் வந்து மேற்கொண்டார்கள். சாத்தானுடைய டெசப்ஷனுக்கு அவங்க கீழ்ப்படியல். இதை இன்றைக்கு என்ன செய்யறாங்க என்றால் அந்த பேட்டில் வந்து இப்பொழுது வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. அது ஏதேனில அது ஸ்டார்ட் ஆகி இப்பொழுது அந்த பேட்டில் இஸ் ரேஜ்டு. அது வந்து ரொம்ப உச்ச கட்டத்துக்கு, ரொம்ப உச்ச நிலைமைக்கு அது போயிருக்கிறது. இப்பொழுது அந்த விதமான உச்ச நிலைமைக்கு போடுது. God versus Satan. God or Satan? இன்றைக்கு அவ்விதமான அவர்களுக்கு உலக மனத்தையும் அவன் மோசம் போக்க வேண்டும் என்பது அவனுடைய தீர்மானம். ஆனால் சில பிள்ளைகள் வந்து இதை வார்த்தைக்காக ஸ்டே பண்ணுகிறாங்க. அவங்க வந்து சாத்தான் வந்து என்ன சொல்றாங்க, நீ வந்து எங்களை வஞ்சிக்க முடியாது, உன்னுடைய இதை சென்றால் தீர்மானமானது எங்க மேல நிறைவேறாது, நம்ம வந்து அதுக்கு சேலஞ்சா இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதை நம்ம தியோசனிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிளஷ்ல கொண்டிருக்கிறார். முதலாவதாக என்ன சென்றால் ஆண்டவர் ஆதாமை வந்து இது ஆவிக்குரிய மனுஷனாக தான் உண்டாக்கினார், அவளை தேவசாயலாக உண்டாக்கினார். ஒன்னு இருபத்தி ஏழு, ஆதியாகமம் ஒன்னு இருபத்தி ஏழு வாசிக்கலாம்.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.
இது அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுது. காட் வந்து எப்படி இருக்கிறார்? தேவனியா இருக்கிறார். ஆவியா இருந்த தேவன் தன்னை கிறிஸ்துவாக சிருஷ்டித்துக் கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதனால காட் வந்து ஒரு ஸ்பிரிட் மேனா இருந்தார், ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். மனுஷனையும் முதல்ல வந்து அவர் வந்து ஆவிக்குரிய சரீரத்தில் உண்டாக்கினார். பெண்ணு என்ன செய்தார் என்றால் அவனை மனுஷன் மாம்ச சரீரத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
மண்ணினாலே உருவாக்கி ஐம்பலங்களை கொண்ட ஒரு சரீரத்தை பூமியோடு கான்டாக்ட் பண்ணும்படியாக உண்டாக்கிறார். கர்த்தர் வந்து என்ன என்றால் ஆவியாயிருந்த தேவன் காணக்கூடிய ஒரு சரீரமாக தன்னை மாற்றிக் கொண்டார். அதான் தியோபனி, லோகாஸ், காட்ஸ் தியோபனி. பின்பு அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். முதல்ல வந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரம், 2வது மாம்ச சரீரம், 3வது குளோரிஃபைட் பாடி. இப்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் வந்து தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் ஜீவித்தார். பின்பு அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால பிளஷ் பாடியில் வந்தார். ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்றால் தியோபனி நமக்கு இருக்கிறது, ஆனா தியோபனியில நம்ம சஞ்சரிக்கல, அதுல வாழல, நம்ம அதை பைபாஸ் பண்ணி வந்திருக்கோம்னு இதை தூக்கிட்டு சொல்லுகிறார். நம்ம தியோபனிய நம்ம வாழாதபடி அதை கடந்து வந்து இதை ஆட்டிடியூட்ல இருந்து நேரடியா நம்ம பிளஷுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய தியோபனியில நம்ம வாழல, நம்முடைய தியோபனி அங்கே இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய தேவ தூதர்கள் எப்பொழுதும் என்னுடைய பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். நமக்கு ஒரு தியோபனி பாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அதை பைபாஸ் பண்ணி பிளஷ்ல நம்ம வந்திருக்கிறோம். எதற்காக? டு பி டெம்ப்டட் பை சின், பாவத்தினால சோதிக்கப்படுவதற்காக. பலவிதமான காரியங்களுக்காக சோதிக்கப்படும் பொழுது வாப்பின்படி நிற்போமா நிற்க மாட்டோமான்னு பார்க்கறதுக்காக அணர் கொண்டிருக்கிறார். இஸ்ரோ ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் வழி நடத்தி வனாந்திரத்தில் 40 வருஷம் கொண்டு வரும் பொழுது இதை உபாகம் 8:2 என்ன வாசிக்கிறோம் என்றால் அவர்கள் கட்டையின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அறியும்படியாக அவளை சோதித்து அறியத்தக்கதாக அந்த வனாந்திரத்திலே கொண்டார். 40 வருஷமாக வனாந்திரத்தில் வைத்த காரணம் என்னவென்றால் அவளை டெஸ்ட் பண்ணுவதற்காக. எல்லாரும் விழுந்து போனாங்க, ஜோஷுவா காலேஜ் மட்டும் உறுதியா நின்றாங்கன்னு நம்ம பைபிள வாசிக்கிறோம். அதான் தீர்க்கதரிசி 1 in a million செய்தி கொடுத்திருக்கிறார். அதனால பாருங்க, வார்த்தையின்படி நிற்போமா நிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கும் டெஸ்ட், எனக்கும் டெஸ்ட் தான். இத மாதிரி ஏனென்றால் வந்து அவர் சோதிக்கணும்னா இதை நம்ம தேவன் வந்து பொல்லாங்கினால் யாரையும் சோதிப்பது கிடையாது. ஆனா சோதனைக்காரன் யார் என்றால் பிசாசு. அவன் பல்லவத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறான், அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அங்க என்ன டிசெப்ஷன் பண்ணினானோ அதே தான் இங்க அவன் செய்வான். அதனால் அவன் 1/3 தூதர்களை அவன் வஞ்சித்தான். இங்கே வந்து தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்முடைய தியோபனி அங்கே இருக்கிறது. அதுதான் பாசிட்டிவ் ரியல் பாடி. இது வந்து நெகட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார். இங்க வாழ்கிற வாழ்க்கையானது நெகட்டிவ் லைஃபா இருக்கிறது. ஆனா அந்த சரீரமானது ஒரு நாளும் பாவம் செய்யாது. அது பாவம் செய்யாத ஒரு சரீரம். இந்த சரீரமானது மாம்ச சரீரமானது பாவ சரீரமாக இருக்கிறது. இதோ நான் துக்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று இதை தவிர 51வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த சரீரமானது பாவம் செய்யக்கூடியதா இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பலவிதமான இதோ உபத்திரங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரணாம் வந்து இந்த என்ட்ரோப்மெண்ட் என்ற செய்தியில விதமாய் சொல்லுகிறார். அவர் ஓன் லைஃப் இஸ் ஜஸ்ட் எ பேட்டர்ன். நம்முடைய வாழ்க்கையானது ஒரு மாதிரியாக இருக்கிறது. இட் இஸ் ஜஸ்ட் எ ஷேடோ. அது ஒரு நிழலா இருக்கிறது. நாட் த ரியல் திங். இது உண்மையான இது இல்லை. இட் இஸ் எ நெகட்டிவ் சைடு. இது நெகட்டிவ் சைடா இருக்கிறது. இட் டேக்ஸ் டெத் டு டிவலப் த பிக்சர். மரணமானது அந்த படத்தை காட்சியிலே கொண்டு வருகிறது. டு புட் அஸ் பேக் இன் தியோபனி வி கம் ஃப்ரம். நம்ம தியோபனிலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம தியோபனிக்கு நம்ம போறோம். மரணமானது நம்ம இங்கே கொண்டு சொல்றது. தென் இன் த ரெசரக்ஷன் வி கம் இன் இஸ் லைக் என் எஸ் ஏ ரெசரக்டட் பாடி. உயிர்த்தெழும் பொழுது நம்ம வந்து உயிர்த்தெழுந்த சரீரத்திலே, அதுதான் வந்து குளோரிஃபைட் பாம். வாட் அ பியூட்டிஃபுல், நாட் ஒன்லி பியூட்டிஃபுல் பட் இட் இஸ் ரியல் சாலம் ட்ரூத் ஆஃப் காட்ஸ் எட்டர்னல் வேர்ட் தட் வி வில் பி லைக் ஹிம். நாம் அவரை போல மாறுவோம். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் நான் அவரை போல மாறுவோம் என்று சொல்லப்பட்டது. அதனால அந்த ஒரு சரீரத்தை அது பாவம் சரியில்லை, ஆனா இந்த சரீரம் பாவம் செய்ய முடியும். வியாதி வரும், முதுமை வரும், இந்த சரீரத்துக்கு மரணம் ஏற்படும். இது ஒரு நெகட்டிவ் சைடா இருக்குது, பாசிட்டிவ் சைடு அங்கே இருக்குது. அதனால மரணமானது நம்ம அந்த தியோபனிக்கு கொண்டு சொல்கிறது. ரெசரக்ஷன் வரும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம், குளோரிஃபைடா மாடியா மாறும். இது மக தீர்க்கதரிசி செய்தியில மிக தெளிவாக இருக்கு. அவர் முதல்ல ஸ்பிரிட்ஸா இருந்தார், பின்பு அவர் ஸ்பிரிட் மேன் தியோபனியில இருந்தார், அதன் பின்பு அவர் மாம்சத்தில் வந்தார். நம்ம என்ன செய்யறோம் என்றால் ஆட்ரிபியூட்ஸா இருந்தோம், தேவனுக்குள் ஒரு ஆட்ரிபியூட் தன்மையாக இருந்தோம், பின்பு ஆண்டவர் நம்ம தியோபனியாக உண்டாக்கினார். இப்பொழுது நம்ம வந்து மாம்சத்தில் வந்திருக்கிறோம். ஒரு நாளில் என்ன செய்தால் அந்த தியோபனியில நம்ம மரித்து போனால் அங்கே பிரவேசிப்போம். இத உயிரோடு இருந்தால் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து போல ஒரு சரீரத்தை நம்ம பெறுவோம் என்று, குளோரிஃபைட் பாடியை நம்ம பெறுவோம் என்று இவ்விதமாக நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பிளஷ்ல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சாத்தான் பீரியட கொடுக்கும் பொழுது சாத்தான் சோதனைக்காரன் வந்திருக்கிறான். அவன் வந்து நம்மை டெஸ்ட் பண்ண வேண்டும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டது. லா ஆஃப் ஃபெய்த், நம்ம எப்படி ஜீவிக்கிறோம் என்றால் லா ஆஃப் ஃபெய்த், விசுவாச பிரமாணத்தினாலே நம்ம ஜீவிக்கிறோம். சீக்னஸ் இஸ் எ ஸ்னேர் அண்ட் காட் இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் இட். அதனால வியாதிகள் நமக்கு வருகிறது, இயேசு கிறிஸ்து அதுக்கு காரணர் அல்ல. இயேசு கிறிஸ்து வியாதிகளை அவர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். சாத்தான் வந்து வியாதியை கொண்டு வருகிறான், இயேசு கிறிஸ்து அதை எடுத்து போடுகிறார். 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவர் எல்லாருக்கும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. டெவில் புட்ஸ் தம் ஆன் அஸ், காட் டேக்ஸ் தம் ஆஃப். பிசாசு நமக்கு வியாதிகளை கொண்டு வருகிறான், கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, இதை விசுவாசிக்க வேண்டும், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் வந்து நம்மளை விட்டு ஓடி போவான். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அதனால நம்ம வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கும். அங்கே ஏவாளை நம்ம பார்க்கும் பொழுது ஏவாள் வந்து சாத்தானோடு காம்பிரமைசிங் ஆகிவிட்டாள். அவள் சாத்தானோடு சாத்தானை எதிர்த்து நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் எதிர்த்து நின்றார். அப்பால் இப்போ சாத்தானே என்று எதிர்த்து நின்றார். இதை சாத்தான் ஓடி போனான். ஆனா ஈவ் என்ன செய்தாள் என்றால் அவள் வந்து காம்பிரமைசிங் ஆகிவிட்டாள். அவள் வந்து வார்த்தையன்னு வேலையை தாண்டி விட்டாள். அவள் தன்னுடைய இதயத்தை வந்து அவனுக்கு ஓபன் பண்ணிவிட்டாள். அப்பொழுது சாத்தான் உள்ளே வருவான். நம்ம வந்து இதை ஆண்டவர் வந்து உள்ள நம்முடைய இதயத்தில் தாழ்பால் உள்ளதான் இருக்கிறது. நம்ம வந்து திறக்கதை பொறுத்து இருக்கு. சாத்தானும் வர்றான், ஆண்டவரும் வர்றார். நீங்க எதுக்கு கதவு திறக்கிறீங்களோ அதுல வந்து அதை பொறுத்து இருக்கு. அநேகமான காரியங்கள், காட்சிகளை சாத்தான உலகத்தில் வைச்சிருக்கிறான். இது அநேக காரியங்களை வைத்திருக்கிறான். நீங்க ஓபன் பண்ணாத பட்சத்தில் அவன் உள்ள வர முடியாது. அதே போல கத்துடைய வார்த்தையானது இங்கே போதிக்கப்படுகிறது. நம்ம கத்துடைய வார்த்தையை கேட்கிறோம். நீங்க ஓபன் பண்ணாம ஆண்டவர் உள்ள வர முடியாது. ஏனென்றால் நமக்கு அந்த செல்ஃப் வில்ங்கிறத கொடுத்திருக்கிறார், சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து சுயாதீன சித்தம் என்றால் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். நம்ம நல்லதே வந்து அக்செப்ட் பண்ண முடியாகவும், அக்செப்ட் பண்ணா நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்குள்ள வந்து வாசமாயிருப்பார். இதை தீமையானதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் என்றால், அதுக்கு ஓபன் பண்ணுவோம் என்றால் சாத்தான் உள்ள வருவோம். அதே போல ஏவாள் என்ன செய்தாள் என்றால் என்ன, ஓ அது வந்து ஈவில், சாத்தானுக்கு அவள் தன்னுடைய இதயத்தை ஓபன் பண்ணினாள். அவள் வேலியை தாண்டி, வார்த்தை என்னும் வேலியை தாண்டி இதை என்ன செய்தாள் என்றால் சாத்தானோடு கூட அவள் ஐக்கியப்பட்டார். அப்பொழுது ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் வந்து விட்டுவிட்டார். God is allowing the devil to attack us. இதை சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு ஆண்டவர் விட்டு விடுகிறார். அவர் வந்து நம்மளை அட்டாக் பண்றதில்லை, சாத்தான் தான் நம்மளை அட்டாக் பண்ணுகிறோம். ஆனால் நம்ம கதவை ஓபன் பண்ணோம் என்றால் அவன் உள்ள வந்துடுவோம். சாத்தானோடு கூட அவள் கொஞ்ச நேரம் சம்பாஷணை பண்ணினாள். பெண் அவள் வேலையை தாண்டி சாத்தானோடு ஐக்கியப்படும் பொழுது இது அவளுக்குள்ள பிசாசு வந்து இது அங்கே கற்பம் தரிக்கும்படியாக காயினை கப்பம் தரிக்கத்தக்கதாக இது ஆண்டவர் அதை அளவு பண்ணினார். அவர் கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று அவள் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:1 வாசிக்கலாம்.
ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று.
இவர் கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று கர்த்தர் அளவு பண்ணினார். ஆனா கர்த்தரால் வரல, சாத்தானுக்கு இவர் தன்னுடைய ஹார்ட் அவள் ஓபன் பண்ணினாள். பிந்து சாத்தான் அவளுக்குள்ளே பிரவேசித்ததுனாலே அங்கே காயின் உற்பத்தியானான். அதான் ஒன்னு யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம், பொல்லாங்கனால் உண்டானான். நாட் அஸ் கெயின் ஹூ வாஸ் ஆஃப் த விக்கெட் ஒன் அண்ட் ஸ்லூ ஹிஸ் ஃபாதர். கர்த்தரால நான் வந்து அந்த குமாரனை பெற்றேன் என்று காயின்னு கேட்டாங்க. ஆனா 3:12 அது இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு ரொம்ப விரோதமா கான்ட்ரவர்சியா இருக்கிறது. இவ கர்த்தரால பெற்றாங்கிற அங்க வந்து அவன் காயின் வந்து பிசாசுனால பொல்லாங்கனால உண்டானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அலோ பண்ணுற, நம்ம வந்து பிசாசுக்கு நம்முடைய ஹார்ட்டை திறந்தவன் தான், அவனை அட்டாக் பண்ணதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் இவர் கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் நம்ம மனம் திரும்பும்படியாகவும் அவனுடைய கண்ணிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதான் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். சாத்தானும் நம்மளை இழுக்கிறான், கவர்ச்சிக்கிறான், ஆண்டவரும் கவர்ச்சிக்கிறார். சாத்தான் என்ன சொல்றால் நம்ம வந்து ஆசை காட்டி அவன் மோசம் போக்குறவனாய் இருக்கிறான், அவன் நம்மை கவச்சிக்கிறான். இத கத்தல் என்ன செய்யறார் என்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வந்து கத்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்தங்கள் பிசாசுக்கு எதிர்த்து அவனை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லும் வரைக்கும் அவன் போகல, பேச்சு கொடுத்து கொண்டிருக்கும் வரைக்கும் அவன் பேசிக்கிட்டேதான் இருந்தான். இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னான். உப்பிரிக்கையிலிருந்து நீ தாழ குதியும், அப்பொழுது உண்மை எல்லாரும் நம்புவார்கள். பேசிக்கிட்டேதான் இருந்தான். கடைசி ஆண்டர் என்ன சொன்னார் என்றால் இது அப்பாலே போய் சாத்தானேன்னு சொன்ன பிறகு அவன் போயிட்டான், அவனுக்கு எதிர்த்து நின்றார். அதே போல சாத்தானுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை நீக்கவும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. எல்லாருக்குமே, தேவனுடைய குமாரர்கள் எல்லாருக்குமே, ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10:1 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
சகல வியாதிகளையும் சகல அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கத்தக்கதான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கவர்மெண்ட் வந்து போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. அதே போல ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். நம்ம அவனோடு யுத்தம் பண்ண முடியாது, நம்ம அவனுக்கு மேட்ச் கிடையாது. ஆனா நமக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தினால என்ன செய்ய முடியும் என்றால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவனை நம்ம துரத்த முடியும். அவன் என்ன கொண்டு வரான்? டெசெப்ஷன், பாவத்தின் சோதனைகளை கொண்டு வருகிறான். ஏவாளை வஞ்சித்தான், வியாதிகளை கொண்டு வருகிறான். நல்ல விதமான பேட் அட்மாஸ்பியரை கொணந்து சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வோம். முதலாம் முத்திரையில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இதை நான் வந்து ஆட்டுக்குட்டியான முத்திரை ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்கள் வந்து நீ வந்து பார் என்று இடிமுழக்க போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதை மேலே ஏறியிருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அதனால முதல் தெரிஞ்சு டெசெப்ஷன், வஞ்சிப்பது. ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அவன் சவுப்பு குதிரையில வருகிறான். அந்த செஞ்சென்றால் அவன் ரெண்டாம் முத்திரை எடுத்த பொழுது ரெண்டாம் ஜீவனானது காளையானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். இதோ அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு இத பூமியில் உள்ள ஒருவரொரு கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்துக்கொடு. முதலாவது அவனுக்கு என்ன பவர் கொடுக்கப்பட்டது என்றால் ரிலிஜியஸ் பவர், ரெண்டாவது பொலிட்டிக்கல் பவர். தனிப்பட்ட ஜீவியத்தில் முதலாவது நமக்கு பாவ சோதனைகளை கொண்டு வஞ்சிப்பான், ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில பேட் அட்மாஸ்பியரை கொண்டு வரும். அதாவது சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுது. நம்முடைய வாழ்க்கையில வந்து பேட் அட்மாஸ்பியர் ஏற்பட்டால் சமாதானம் இல்லாமல் போய்விடும். சமாதானம் தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்க, அது 5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது தான். ரொம்ப நல்லது, சமாதானமாக இருப்பது. ஒருவேளை சிலருடைய ஹேபிட்ஸ் நமக்கு பிடிக்காட்டா கூட அதை பொறுத்துக்கிட்டு எப்படி ஞானமா விவேகமா நடக்கிறது தான் ஆசீர்வாதம். சாத்தான் வந்து சமாதானத்தை கெடுப்போம். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இத வந்து என்ன சமாதத்தை பேட் அட்மாஸ்பியர் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கு. ஏஜ் லெவல்ல வந்து இவ பசுத்தவான்களை கொலை செய்தான். ஏஜ் லெவல்லையும் பார்க்கணும், இண்டிவிஜுவல் லெவல்லையும் நம்ம பார்க்கணும். அதன் பின்பு அனுஜா மூன்றாவது என்ன நம்ம பார்க்கும்பொழுது, அவன் கருப்பு குதிரையில பிரயாணம் செய்கிறான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும், எண்ணையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்லக்கான். வந்து என்ன சொன்னால், அவன் இப்பொழுது கருப்பு குதிரையில டெமானிக் பவர் உடையவனாக இருக்கிறான். சாத்தான் என்ன செய்யறான், திடீர் திடீர் என்று என்ன சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வந்து பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. நாலாவது வந்து அவன் வந்து தேல் ஹார்ஸ்ல போகும்பொழுது மரணம் என்று பேர், மரணத்தை கொண்டுருது, வியாதியை கொண்டுது. பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட முறைகளாலும் பூமியின் காட்டங்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் விதமாக நம்ம லைஃப்ல வந்து இந்த சாத்தான் நாலு விதமா அவன் கிரியை செய்வான். ஏஜ் லெவல்ல வந்து ரிலிஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர், ஏதென்றால் டெமானிக் பவர் மூலமாக அவன் கிரியை செய்கிறான். மற்ற எல்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் டேல் ஹார்ட்ஸ்ல வருது. அப்போ சாத்தான விதமா வரும்பொழுது அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த இந்த டேல் ஹார்ஸ் சந்திப்பதுக்கு ஈகிள் அனைட்டிங்கால தான் முடியும். பல ஆண்டுகள் அதுக்கு மேட்ச் கொடுக்கிறார். அந்த மேட்ச் வந்து நமக்கு ஒரு அனைட்டிங் தருகிறார், நமக்கு ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டினால்தான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். பசுத்தாவி பெறாதவர்கள் இதை ஜெயிக்க முடியாது. ஆண்டோட கடைசி காலத்தில் ஈகிள் அனாய்டிங் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோபுக்கு வந்த போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் யோபினுடைய வாழ்க்கையை. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இதை என்ன சென்றால் யோபை வந்து சாத்தான் வந்து சோதிக்கிறான். யோபின் புஸ்தகத்தில் ஒன்னாவது ஆறாம் வாசிக்கலாம்.
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார்.
தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றான். தேவ சுபுத்திரர்கள் வந்து பல்லவத்திலே ஆண்டவரை சந்திக்கிறார்கள். நம்ம தேவன் எங்கே இருக்கிறது? இதை என்றால் சாத்தானும் அவர் நடுவிலே இருக்கும் பொழுது, நீ எங்கிருந்து வருகிறாய் சாத்தான் கர்த்தருக்கு பிரயத்தனம், பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரும்ப, பூமி எங்கும் உலாகி டெசப்ஷன் வஞ்சிப்பது அவனுடைய வேறு, வியாதிகளையும் வேதனைகளையும் கொண்டு வரும். அப்பொழுது என்ன சொல்லியிருந்தால் கர்த்தர் சொல்லுகிற ஏழாம் வாசிக்கலாம்.
கர்த்தர் சாத்தானை பார்த்து,
எட்டாம்
நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை.
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹி வாஸ் எ ஜஸ்ட் மேன். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான்? அஞ்சாம் வசனத்தில் அவன் பலி செலுத்தினான், அந்த ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவது வேற, நம்ம நீதிமானாக்கப்படுவது வேற, ரெண்டுக்கும் டிஃபரண்ட் இருக்கிறது. இதை அநேக செய்திகளை சொல்லி இருக்கிறார். விசேஷமாக அவர் ராப்சர் என்ற செய்திகளை சொல்லி இருக்கிறார். இதை பெரிகிரீனை வச்சு சொல்லுகிறார். பெரிகிரீனுக்கு விரோதமா நான் தவறு செய்துட்டேன்னா அவரு வந்து நான் அந்த மன்னிச்சிடும் கேட்கும் பொழுது அவர் நான் மன்னிச்சுக்கிடுவேன்னு சொல்றார். ஆனா அவர் மனசுல அது இருக்கும், என்ன பற்றியதான காரியங்கள் அவருக்கு இருக்கதான் செய்யும். அது வந்து நான் பர்கினஸ் பற்றிருக்கேன், ஜஸ்ட் ஆக முடியல, நீதிமானாக்கப்பட முடியாது. நீதிமானாக்கப்படணும்னா பாவம் செய்யாத ஒரு நிலைமை தான் நீதிமானாக்கப்படுது. அது வந்து என்ன சொன்னால் மனுஷங்க நம்முடைய தவற மன்னிக்க முடியும், ஆனா மறக்க முடியாது. ஆனா கர்த்தர் வந்து நம்முடைய தவற மன்னித்து இதை மறக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் நான் மறக்கிறது உண்டு. பெண்ணன் வந்து இதை அவர் இதமாக சொல்லியிருக்கிறார். ராப்சரிங்க செயல சொல்லியிருக்கிறார். இஃப் ஐ ஆம் கில்டி தென் ஐ கேன் பி ஃபர்கிவன். நான் குற்றவாளியா இருந்தால் நான் மன்னிக்கப்படலாம். பட் ஐ ஆம் ஸ்டில் நாட் ஜஸ்ட். ஆனா நான் நீதிமானாக்கப்படலை. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சார், நீதிமானாக்கப்படலை. பாவம் மன்னிக்கப்பட்டுதான் நான் நீதிமானாக்கப்படலை. Because I did it. ஏனென்றால் அந்த தவறு என் மேல இருக்கத்தான் செய்யுது. But the word justified is as though you never done it at all. ஒருபோதும் பாவம் செய்யாதவளாய் இருக்குது. அது செய்யவே இல்லை. அதான் ஜஸ்டிபிகேஷன். தவறு செய்தோம், இதை இயேசு கிறிஸ்து மன்னிச்சார்னா அது நீதிமானாக்கப்படுதல் இல்லை. ஒருபோதும் தவறே செய்யல அப்படின்னு ஆனாதான் அதுதான் நீதிமானாக்கப்படுது. விதமா விளக்கம் கொடுக்கிறார். But the word justified is as though you never done it at all. Justified. அதான் justified. Then the blood of Jesus Christ cleanses so from sins. It's put in the book of God's forgetfulness. அது தேவனுடைய மறதி கடலில் அது போடப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் நம்ம பார்க்கும்பொழுது தவறே செய்யல, நம்ம தவறு செஞ்சோம் ஆண்டவர் மன்னிச்சார் அப்படி இல்லை, தவறே செய்யல. அதான் ஜஸ்டிபிகேஷன். ஹல்லேலூயா. Till it is put in the book of God's forgetfulness, he is the only one can do it. அதை வந்து மனுஷன் செய்ய முடியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். We can't, நாம அதை செய்ய முடியாது. We can forgive, நம்ம ஒருத்தர் தவற மன்னிக்கலாம், பட் நாட் ஃபர்கெட். நம்ம மறக்க முடியாது, மறந்தாதான் நீதிமானாக்கப்படுது. அது எப்படி மறக்க முடியும்? எத்தனை வருஷம் ஆனாலும் மனசுல இருக்கதான் செய்யும். மன்னிச்சிட்டோம் ஆனா மறக்க முடியல, நம்ம நீதிமானாக்கப்பட முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன, பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிறார். ஹல்லேலூயா. Then you are not just. I could forgive you, but I always remember you done these evil things. நான் மன்னிச்சிட்டேன் ஆனா எப்பொழுதும் மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். Then you are not just. அப்பொழுது நம்ம நீதிமானாக்கப்படல. You are forgiven. நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கீங்க. But in the sight of God, the bride is justified. Hallelujah. தேவனுடைய பார்வையில் மனவாட்டி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். She never done it in the first place. முதல் முறை கூட அவ தவறே செய்யல. இப்படி நம்மளை மாத்துறார். Hallelujah. அவன் வந்து எப்படி நீதிமான ஆனம்னா, அவனுடைய கிரியினால நீதிமான ஆகல, யோகு வந்து பலி செலுத்தினாலே அந்த ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்படுது. ஆடு மாடு இவனி ரத்தம் அல்ல, அது பாவத்தை பரிஹரிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலப்பான நீக்கி நம்மை சுத்தி எரிக்கும். ஆமென். She stands there virtuous, no sin on her at all. தேவனுக்கும்பாக நிற்கும் பொழுது நம்ம வந்து கற்புள்ளவளா இருக்கிறோம். நோ சின் ஆன் ஹேர் அட்ரால், அவள் மேல ஒரு பாவம் கூட இல்லை. பாவம் செஞ்சு அதுக்கு பிற மன்னிச்சு அதுக்கு பிற ஆண்டவர் நீதிமான ஆக்கினார் அப்படின்னு கிடையாது. பாவமே செய்யல, அதான் ஜஸ்டிபிகேஷன். ஹல்லேலூயா. எத்தனை வேற விதமான பாக்கியத்தை அடையணும்னு நினைக்கிறோம். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாதிருக்கிறார். 32 செய்தியில நம்ம விதமா வாசிக்கிறோம். முதல் சில வசனத்தில் வாசிக்கிறோம், இதை பழைய ஏற்பாட்டு ஜனங்களுடைய பாவம் மூடப்பட்டது. ஆடு மாடு ரத்தம் பாவத்தை மூடுகிறது, பரிகரிக்காது. 7 சபை காலத்தில் இருக்க பசுத்தாவனுடைய பாவங்கள் வந்து என்ன செய்தால் ஃபர்கிவ்னஸ் ஆனது, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா நம்முடைய பாவமானது ஆண்டவருடைய கணக்கிலே இல்லை, எண்ணாதிருக்கிறார். திங்கிங்ல இல்லை, அவருடைய திங்கிங்ல எண்ணாது. எண்ணுதல் என்றால் திங்கிங் பண்ணுது, அவருடைய திங்கிங்ல இல்லை. பாத்தீங்களா, இவ்விதமாக வந்து என்ன செய்யறார் என்றால், சின்ஸ் ஐ எம் நாட் கில்டி யூ கான்ட் ஃபர்கிவ் மீ. நான் வந்து என்ன செய்யறால், ஐ ஹவ் டன் தென் யூ குட் ஃபர்கிவ் மீ, நீங்க மன்னிக்கலாம். பட் சின்ஸ் ஐ எம் நாட் கில்டி, சின்ஸ் ஐ எம் நாட் கில்டி, நான் தவறே செய்யலன்னா நீங்க எப்படி மன்னிக்க முடியும்? தவறே செய்யாதவங்களை போய் தவறு செஞ்சாதான் மன்னிப்பு. இங்க பட் சின்ஸ் ஐ எம் நாட் கில்டி யூ கான்ட் ஃபர்கிவ் மீ, நான் வந்து தவறு செய்யவில்லை என்றால் நீங்க எப்படி மன்னிக்க முடியும்? ஹலோ, நம்ம வந்து ஜஸ்டிஃபைட் ஆயிருக்கும், நம்ம மன்னிக்கப்படல, நம்ம ஜஸ்டிஃபைட் ஆயிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த பாட்டு வந்து பாவம் செய்யல, இந்த பாட்டு வந்து இதை நம்ம தாயும் தாப்பட்டது, இந்த பாட்டை பெற்றிருக்கோம், இந்த பாடியை நம்ம பெற்றிருக்கோம். நமக்குள்ள அந்த சீட அந்த பேஸ் பண்ணியிருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். தியோபனி சீடு, த ஜீன் ஆப் காட் வந்து நமக்குள்ள பிளேஸ் பண்ணியிருக்கும் பொழுது அந்த வித்து அங்கே இருக்கிறது. இது அந்த பாவம், இந்த சரீரம் வந்து வியாதிப்படும், இது வந்து பாவம் செய்யக்கூடியதா இருக்கிறது. ரோமர் கல்வினம் 7:17-20 வாசிக்கும் பொழுது, நன்மை செய்யணும்னு நினைக்க ஆனால் என்னால் நான் தீமையை செய்கிறேன், எனக்குள்ள இந்த பாவம் வாசமா இருக்கிறது. இந்த நிபந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அதன் பின்பு 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் இதை கிறிஸ்தேசுக்குட்படுவாய் மாம்ச ஜீவுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணமானது நம்ம கிறிஸ்தேசுக்குள்ளவாய் மாம்சத்தில் ஆவிப்படி நம்மிடத்தில் நமக்கு நாங்கள் வந்து ஆக்கிரிய தீர்ப்பு இல்லை, நமக்கு கண்டமினேஷன் இல்லை, பாப உணர்வு நம்மளை விட்டு ஆண்டவர் எடுத்துருவார். அந்த கண்டமினேஷன் நம்ம தவறு செஞ்சிட்டோம் சொல்ற அந்த கண்டமினேஷன் நம்மளை விட்டு எடுக்கப்படும். We are justified. Hallelujah. இப்ப யோபை நம்ம பார்க்கும்பொழுது யோபிட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் அவன் உத்தம எப்படி மாறினான்? ஜஸ்டிஃபைடு பை த பிளட். ஹல்லேலூயா. அவன் வந்து பிரைடு கடையாளமாக இருக்கிறான், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாத்துக்கு விளைவுற அந்த யோபை நீ பார்த்தாயா? நீர் தான் அவனை வேலையெடுத்து பாதுகாக்கிறீர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று.
இதே அவனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை சுற்றி ஒரு ஹெட்ஜ் ஒரு வேலி வைத்திருக்கிறீர். அவனை நீர் வேலி எடுத்து பாதுகாத்து வருகிறீர். அதனால நான் உள்ள போக முடியல, அந்த வேலையை தாண்டி உள்ள போக முடியல. நீர் மட்டும் அந்த வேலையை எடுத்துக் கொள்கிறால் நான் வந்து அவனை சோதிக்க முடியும். அதனால சாத்தான் என்ன சொல்ற, எல்லாரையுமே நான் சோதிக்க முடியுங்கிறான், எல்லாரையுமே வஞ்சிக்க முடியும், பாஸ்டரையும் வஞ்சிக்க முடியும், பிலிவர்ஸையும் வஞ்சிக்க முடியும், எல்லாரையும் வஞ்சிக்க முடியும், எல்லாரையும் வஞ்சிக்கணும் தான் அவனுடைய எண்ணம். ஆனா யோபு கிட்ட மட்டும் அது செல்லுபடியாகல. சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால், ஒரு கூட்டமான மக்களை ஆண்டவர் உலகத்தில் வைத்து, சாத்தான் யூ ஆர் ராங், நீ தவறு, உன்னுடைய எண்ணங்கள் தவறு, எல்லாரையும் நீ வஞ்சிக்கலாம்னு நினைக்காத, எல்லாரையும் வஞ்சிக்க முடியாது, என்னுடைய பிரைடை நீ வஞ்சிக்க முடியாதுன்னு கடைசி காலத்தில் ஆண்டவர் காமிக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அவன் வந்து இப்பொழுது பிரீ மாரல் ஏஜென்சி அல்ல, ஆண்டவர் அலோவ் பண்ணாதான் செய்ய முடியும், ஆண்டவர் அலோவ் பண்ணாம செய்ய முடியாது. அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், ஆனா அவன் மேல மட்டும் உன் கையை வைக்காத. இது அவன் பின்பு அவன் கத்தரை தூசிக்கல. அவனுடைய சேலஞ்ச் என்னன்னா, அவன் கத்தரை தூசிக்கணும், அவன் கத்தரை தூசித்து அவன் ஏன் பக்கம் வரணும்? உம பக்கமா உம்முடைய பட்சத்தில் இருக்கிறான், தன்னுடைய பட்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவரை தூசிக்க வேண்டும். தூசிக்காமல் பாரும் என்று சொல்லும் பொழுது எல்லாம் போனாலும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. பின்பு எனக்கு வந்தால் இது அவன் சரீரத்தை தொட்டிருந்தால் அவன் வந்து இதை மறுதளிப்பான் என்று சொல்லும் பொழுது, உண்மை தூசிப்பான் சொல்லும் பொழுது அதையும் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டார். ஆனா அவன் ஜீவனை மட்டும் நீ தொட முடியாது, சோலை மட்டும் நீ டச் பண்ண முடியாது. பாடியை டச் பண்ணலாம், ஆனா சோலை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய சோலை அந்த டச் பண்ண, நம்ம எலெக்டட். ஹல்லேலூயா. சீட் அங்க பிளேஸ் பண்ணிருக்கு, நம்முடைய சோல்ல சீட் பிளேஸ் பண்ணிருக்கு, சோலை டச் பண்ண முடியாது, ஆனா நம்முடைய பாடியை அவன் டச் பண்ண முடியும். அப்பொழுது அவனுடைய சரீரத்திலே பருக்கள் வந்தது, இதை எல்லாத்தையும் இழந்து இப்பொழுது சுகத்தையும் இழந்து அவன் எத்தனை வருஷ காலமாக அந்த குப்பை மேட்ல உட்கார்ந்து ஓட்டை வச்சு சுரண்டு கொண்டிருந்தான் தெரியல. நண்பர்கள் வந்து அவனை வந்து பாதி என்று சொல்லி அவனை புண்படுத்தினார்கள், இது அவனுடைய மனசை புண்படுத்தினார்கள். விதமான எல்லா விதமான சூழலையும் சாத்தான் கிரியேட் பண்ணுகிறான், அங்க வியாதியை கொண்டு வருகிறான். இதை நண்பர்கள் மூலமாக இதை மனசை வந்து பாதிக்கும்படியாக அவர்கள் பேசுகிறார்கள், அவனை குற்றவாளியாக தீர்க்கிறார்கள், அவனை பாதியாக தீர்க்கிறார்கள். எல்லாத்தையும் அவன் இழந்து போன ஒரு சூழலில் மத்தியிலையும் இதை அவன் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இதை வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண சாத்தான் என்ன செய்தால், மறுபடியும் அந்த தேவபுத்தல் வரும்பொழுது அங்க வருகிறான், பாத்தியா என்னுடைய தாசன் வந்து என்னை தூசிக்காதபடி வாயினால பாவம் செய்யாதபடி அவன் வந்து என்ன கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று சொல்லி உத்தமத்திலே நிலைத்திருக்கிறான். நீர் வந்து தேவனை தூசித்து ஜீவனை விட வேண்டியது மனைவி சொல்லுகிறார். அவன் சாத்தான் மனைவி மூலமாக அங்கு பேசுகிறான். பைத்தியக்காரின்னு சொல்லல, பைத்தியக்காரி போல நீ பேசுகிறியே. மனைவி வந்து பைத்தியக்காரின்னு சொல்லல, பைத்தியக்காரி போல நீ பேசுறிய, கத்தத்தில் நன்மை பெற்ற நாம் அவர்களிருந்து தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லும் பொழுது அதுல கூட அவன் தவறு செய்யல. இதை மாதிரி அவன் ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது கத்தர் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லணும்னா, ரெசிஸ் த டெவில். அப்பால இப்போ சாத்தானே சொன்ன, சாத்தானே நீ வியாதிகளை உண்டாக்குறாய், நீ பேட் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுகிற, நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பிளாக் பண்ணி இருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நான் எதிர்க்கிறேன், நீ போ. நீ என்னுடைய வேலை செய்ய விடமாட்டேக்கிறா, நீ பிரசங்கம் பண்ண விடமாட்டேக்கிறா, நீ சந்தோஷமா இருக்க விடமாட்டேக்கிறா, நீ ஊழிய செய்ய விடமாட்டேக்கிறா, நீ பலவிதமான காரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய், சரீர பலவீனத்தையும் பேட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுகிறாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறேன் போ பிசாசு அப்படின்னு நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கடைசி ஆண்டவர் அதான் செய்த கடைசியா இருக்கு. அப்பாலே போ சாத்தானே சொன்ன பிறகு அவன் போனான். இப்பொழுது நம்ம அது விதமான ஒரு சூழ்நிலை, சாத்தானை வந்து மம்பாவை நம்ம கட்ட வேண்டும். அந்த மம்பா என்ற பெரிய பாம்பு இதை துரத்தி கொண்டு வருகிறது. நண்பன் பயந்து போகிறார். பிரபணாம் என்ன செஞ்சார் என்றால் அவரும் பார்க்கிறார் பயங்கரமான பாம்பு, நல்ல பாம்பை விட அதிக விஷம் உள்ளது, ஆப்பிரிக்கன் ஸ்னேக் அது. அதனால என்ன செய்யற என்றால் கத்தர் என்ன சொல்கிறார் என்றால் உனக்கு நீ அதை கட்டவும் கட்டவிட்டு அதிகாரம் உண்டு. ஹலலுயா கத்தராய் இயேசுனால உன்னை கட்டுகிறேன். அது உடனே எஸ் மாறிட்டு எஸ் மாறி வளைஞ்சிட்டு எந்த எஸ்னா இப்படி போடுற எஸ் சிம்பிள் போடுற மாதிரி எஸ் மாதிரி இப்படி வளைஞ்சிட்டு அதுல இருந்து ப்ளூ ஸ்மோக் போட்டு சத்தான் சாத்தான் உன்னை கட்ட விழுக்கிறேன் அது திரும்ப அது வருது பின்பு உன்னை கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது அது மறுபடியும் அது ஜட நடந்து அது தேட ஜடப்பொருளாக மாறினது. அதுதான் இன்னைக்கு நம்ம கடைசியா செய்யணும். மம்பாவை வந்து கட்டுவதற்கு இதன் நமக்கு மட்டும்தான் பவர் இருக்கிறது. ஹலலுயா. அப்பொழுது அந்த சத்தம் என்ன சொன்னது, யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பீப்பிள், முன்னால விட நீ வந்து அதிக உத்தமமாயிருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் நம்ம அட்ராக்ட் பண்ணுறார், வார்த்தையின் மூலம் நம்ம அட்ராக்ட் பண்ணுகிறார். நம்ம அந்த வார்த்தையை கேட்க தான் இங்க வர்றோம். அதனால வார்த்தையின் மூலமா நம்ம அட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்ம அந்த வார்த்தை எவ்வளவு வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவு கீழ்ப்படியும். வெளிப்படுத்தாத காரணத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு எவ்வளவு ரிவீல் பண்ணுறாரோ எவ்வளவு பேசுகிறாரோ அவ்வளவுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது விசுவாசத்துக்கு நம்ம ஏற்று நிற்க முடியும். ஹலலுயா. அதனால மம்பாக நம்ம கட்ட முடியும். அதனால நம்மளுக்கு கணிச்சிருந்தால் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். அந்த சின்சியாரிட்டி நமக்கு இருந்தா தான், தேவனுக்கு கீழ்ப்படியில் இருந்தா தான், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல இருந்தால் தான் நம்ம பிசாசை கட்ட முடியும். அதனால என்ன நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லா விதமான சூழ்நிலை வந்தாலும் இது அவன் எல்லாரையும் வஞ்சித்தாலும் அந்த யோபை வஞ்சிக்க முடியாது. ஹலலுயா. உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போயிருக்கான். எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் செல்போன் டிவி என்ன சென்றால் இதோ பேஸ்புக் எல்லாம் இருக்கணும். இதோ பலவிதமான வியாதிகளை பிசாசு கொண்டு வருகிறான், பலவிதமான பேட் அட்மாஸ்பியரை கொண்டு வருகிறான். நமக்கு வந்து நம்முடைய மனசே வந்து சோர்வடையினுடையான சூழ்நிலைகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வருகிறான், ஆனா நம்ம சோலை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம அவனை எதிர்த்து நிக்க வேண்டியது. நம்ம தேவனுக்காக நிற்கிறவளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பல்லவத்தில் எல்லாரையும் அவன் வஞ்சிக்க முடியல. இங்கேயும் அவன் எல்லாரையும் வஞ்சிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா எல்லாரையும் வஞ்சிக்க முடியாது. ஹலல்லுயா. கர்த்தர் ஒரு கூட்டமான மக்களை வைத்திருக்கிறார். நம்ம வந்து அவனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி? இந்த உபாசு ஜபத்தினால். இது யான பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று வேற எதுனாலும் அது புறப்பட்டு போகாது. மத்தேயு 17:21 வாசிக்கலாம்.
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு
போக. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற விதத்தினாலும் இயேசு கிறிஸ்து பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டு வெளியே மலைக்கு போயிட்டார். அவர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார், உபாச ஜபத்தில் இருக்கிறார். அவங்களுடைய கண்களுக்கு உண்டாக மறுரூபமானார். மலை அடிவாரத்தில் மற்ற சீசன்ல 11 சீசன்ல இருக்கிறாங்க. இதான ஜெனரல் பிசாசின் ஆவி பிடித்ததான அலக்கழிக்கிற ஆவி பிடித்த ஒரு சிறுவனை தாப்பினார் கொண்டு வரும்பொழுது அவங்களால துரத்தக்கூடாமல் போய்விட்டது. அப்பொழுது அவன் கீழே வந்து ஆண்டுகளங்க கீழே இறங்கி வரும்பொழுது இதை மாதிரி உங்களுடைய சீசனத்தை கொண்டந்த, ஆனா அவங்களால துரத்த முடியல. அப்பொழுது ஆண்டுகள் என்ன செஞ்சார் என்றால் விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று அவளை கடிந்து கொண்டார். என்று அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த விசாசம் அந்த தாப்பனாரை விசுவாசிக்க முடியாத செய்ய சொல்லுகிறார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க முடியாது, எனக்கு உதவி செய்யும் என்று அவன் வந்து தன்னுடைய அவிசுவாசத்தை போக வேண்டிய மனசுல விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு அந்த பெத்தை பெய்த்து வரமாட்டேக்குது. அப்பொழுது கத்தர் அவனுக்கு அந்த பெர்ஃபெக்ட் பைத்தை டிராப் பண்ணுகிறார். ஹலலுயா. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெர்ஃபெக்ட் பைத்து நமக்கு தருவார். அப்பொழுது அந்த பிசாசை துரத்தும் பொழுது சீசல் கேட்கிறான், எதுனால? அது உங்களுடைய அவிசுவாசத்தினால. பின்பு என்ன சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற விதத்தினாலும் போகுது. இயேசு கிறிஸ்து அந்த பாஸ்டிங்ல இருந்து வருகிறார். அதனால பாஸ்டிங் பிரேயர் மனவாட்டிக்கு அவசியமா? அவசியம். எதுக்காக? பிசாசு நம்ம ஜெயிப்பது. இந்த மாம்ச சரீரம் வந்து தாய் இஸ்ரீன் மூலமாக பிறந்திருக்கிறோம். இஸ்ரீன் மூலமாக பிறந்தால் வாழ்நாள் சஞ்சலம் இருந்தாலும் வாழ்நாள் குறுகின மூலமாக இருக்கிறார். யோபு 14:1 வாசிக்கிறோம். ஆனா இஸ்ரீன் மூலமாக பிறந்த நம்ம ஸ்போக்கன் வேர்ட் பேர்த் கிடையாது, உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே பிறக்க வேண்டும். அதான் ஒரிஜினல் பேர்த். அந்த ஒரிஜினல் பேர்த் நம்ம இதை பண்ணி இதை ஏவால் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக இஸ்ரீன் மூலமாக பிறப்பு வந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு வார்த்தை நம்மள வரும்போது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். மாத்தினாலே மறுபடியும் பிறக்கும் பொழுது நம்ம தேவனுடைய குமாரும் குமார்த்தியுமா இருக்கிறோம். இந்த பாடி வந்து சப்ஜெக்ட் டு சின், சப்ஜெக்ட் டு டிசீஸ். அதாவது பல விதமான வியாதி வேதனைகள் இந்த சரீரத்தில் வருவதற்கு இருந்தாலும் இந்த சரீரம் விதமாக நம்ம அதை பெற்றதுதான் அவ்விதமாக பெற்றிருக்கிறோம். நாட் ஸ்போக்கன் பேட் பாடி. அதனால என்ன செய்யறோம் என்றால் நம்ம வந்து அவனை எதிர்க்க வேண்டியதாயிருக்கு. அவன் நமக்கு டெம்டேஷன் கொண்டு வருகிறான், நமக்கு வியாதிகளை கொண்டு வருகிறான், நமக்கு பேட் அட்மாஸ்பியரை கொண்டு வருகிறான், வாழ்க்கையில் ஒரு அன்சர்டனிட்டி நிச்சயம் இல்லாத ஒரு கை கொண்டு வருகிறான். இது நடக்குமா நடக்காதா என்று ஈர்தமான பல சந்தேகங்களை அவன் சந்தேகங்களை அவிசுவாசத்தையும் நமக்கு கொண்டு வரும்பொழுது நம்ம அதை எதிர்க்க வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று நம்ம எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த விதமான ஒரு சூழலை வருகிறது. இதோ என்ன சென்றால் அந்த யோபை நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஸ்டாண்ட், நம்ம வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜோப் வாஸ் நாட் பெர்ஃபெக்ட் இன் ஹிஸ் பிளஸ் பட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் காட் கவர்ட் ஹிஸ் சின். அந்த அவனுடைய பாவமானது என்ன சென்ற ரத்தத்தினால நீதிமான் அங்க மூடப்பட்டிருந்தது. சாத்தான் வந்து அவனை என்ன சென்றால் பல விதத்தில் உபத்திரத்தை கொடுத்தாலும் அவன் சன் ஆஃப் காடா இருக்கிறான், தேவ புத்திரனாக இருக்கிறான். ஆமென். அவன் என்ன சென்றால் சாத்தான் மேற்கொள்ள முடியவில்லை. அவன் ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது கத்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த சாத்தான் வந்து சோதனை கொடுப்பான். நம்ம அதுல ஸ்டாண்ட் பண்ணா மனுஷனுக்கு நேரிடைய சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் அந்த சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டு பண்ணுவார். ஒண்ணு கொஞ்சம் 10:13 வாசிக்கிறோம். முதல்ல அந்த தாங்குதுன்னா அதை ஸ்டாண்ட் பண்ணுறது, எவ்வளோ அதை ஸ்டாண்ட் பண்ணனா. பின்பு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார், வியாதி அவனை விட்டு போய்விட்டது. எப்படி போச்சுன்னு தெரியல, திடீர் எப்படி போச்சுன்னே எங்க தெரியல. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். வியாதி அவனை விட்டு போனது மட்டுமல்ல, எங்காவும் மாறிடுதான். ஓல்டு மேன் எங்கா மாறிடுதான். இது அதன் பின்பு அவனுக்கு 10 பிள்ளைகள் பிறக்கிறது. அவன் இழந்து போன எல்லாமே அவனுக்கு ரெட்டிப்பா வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே திரும்ப வந்தது. அவன் மதிப்பை இழந்திருந்தான் வியாதிப்படும் பொழுது. ஜனங்கள் அவனை வந்து நிராகரித்தார்கள், அவனை அவமதித்தார்கள். இப்பொழுது எல்லாருமே வந்து அவனுக்கு ஹானர் கொடுக்கிறாங்க. அவனுடைய ஹானர் வந்து இதை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறான். எல்லாமே அவனுக்கு ரெட்டிப்பாய் வந்தது என்று 42 நம்ம வாசிக்கிறோம். அதனால என்ன சொல்லிருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சர்டன் பீரியட் வந்து சோதனை காலத்தில் நம்ம விசுவாசத்தினாலே அவனை எதிர்க்க வேண்டும். நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால் இதை சாத்தான் தன்னுடைய பிடியை தளர விடுவான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மேல பிடிய வச்சிருக்கலாம், இது அந்த பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய கணவர் மேல அவன் சாத்தான் பிடிய வச்சிருக்கலாம், இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தின் மேல அவன் ஹோல்டு பண்ணிருக்கலாம். சில பெயின்ஸ் நமக்கு கொண்டு வரலாம், வியாதியை கொண்டு வரலாம். இது ஒரு பேட் அட்மாஸ்பியர். சாத்தான் இஸ் எ பிளஃப். நம்ம வந்து வார்த்தையில உறுதியா இருந்து அவனை எதிர்க்கும் பொழுது என்ன செய்யறோம் என்றால் ஜபத்திலே நம்ம ஸ்டாண்ட் பண்ணி போராடும் பொழுது எல்லா அட்மாஸ்பியர் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சோம்பலா இருக்கிறவர்கள், ஜபத்திலே சோம்பலா இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே வந்து மந்தமாய் இருக்கிறவர்கள் மேற்கொள்வது கடினமான காரியம். அதனால நம்ம வந்து நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்தி ஜபத்தில் இருந்தோம் என்றால், உபாச ஜபத்தில் இருந்தோம் என்றால் சாத்தானை ஜெயிக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமீன். இதெல்லாமே தற்காலிகமான ஆசீர்வாதம் தான். எட்டர்னல் பிளஸிங் இருக்கிறது. இது என்ன சென்றால் நம்முடைய எல்லா விதமான ஆசாபாசங்கள், உல பாவத்தின் மேல் இருக்கிற ஆசைகளை எல்லாத்தையும் நம்ம விட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து இதை விட வேண்டும். நம்ம அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்னு சொல்லப்படுது. அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, அனுபவிக்க கூடாத காரியம் இருக்கு. உன்னதேமத்தை ஆறாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நாம் அநீதிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அநீதிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதை அனுபவிக்கலாம். ஆனா இந்த காரியம் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதியா? அது எனக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் செய்யலாம், ஆனா எனக்கு அது தகுதி கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு அதான் தகுதி இல்லாததான் அனுபவிக்க கூடாதுன்னு எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னு இல்லை. நாம் அனுபவிக்கிறது சகல நன்மையிலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். பதினேழாம் வசனம் நினைக்கிறேன், வசந்த வாசிங்க.
உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளும்.
உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார், ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், கார்ன்ஸ், ஜென்டல், எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். இதை நல்ல ட்ரெஸ் போடலாம், ஒன்னும் தப்பு இல்லை. கத்தருடைய பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ் அணிவது நல்லதுதான். அதனால நம்ம வந்து இதெல்லாம் அணிவிக்கிறதுக்கு தகுதியா இருக்குதா? அணிவிக்கலாம். தகுதி இல்லாத வஸ்திரங்களை தான் அணிவிக்கூடாது, தகுதி இல்லாத காரியங்களை புசிக்க கூடாது. இத வீடு வாங்கலாமா? வீடு வாங்கலாம், தங்குறதுக்கு இடம் அவசியமானது, ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சா வீடு வாங்கலாம். இதை அணுகிறார், நாம் அணிவிக்கிறதுக்கு சகல நன்மைகளை நம்ம சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆனா இது வந்து வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியமா? வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தான் அணிவிக்க கூடாது. அதே வந்து என்ன செய்ய, அந்த ஆசை நமக்கு மாம்சத்தில் வரும் என்றால் அதை நம்ம விட்டுறணும். டிசைர் என்றால் அதெல்லாம் நம்ம விட்டுற வேண்டும், எல்லாத்தையும் நம்ம விட்டுற வேண்டும். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம விட்டுவிட்டு பி மேரி டு த பிரைட் ரூம். இதை கிறிஸ்துவோடு கூட நம்ம விவாக இணைப்பில் வர வேண்டும். ஆமீன். அப்படியானால் நம்ம மேரேஜ் சத்தருக்கு நம்ம போவோம், ஆட்டுக்குட்டி அந்த கல்யாண விருந்துக்கு மேல நம்ம போவோம். ஹல்லேலூயா. தென் பேக் டு எர்த் ஃபார் தௌசண்ட் இயர்ஸ். பின்பு நம்ம பூமிக்கு நம்ம வருவோம், அதை மீது சிட்டிக்காக நம்ம காத்திருப்போம். இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் பிளஸ்ஸிங், எட்டர்னல் பிளஸ்ஸிங். உலகத்தரமா நம்ம அறிவிக்கிற சகல நன்மைகளையும் ஆண்டவர் சம்பந்தமாய் கொடுக்கிறார். சாட்டன் வந்து நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறான். இதை நம்ம ஜெபம் பண்ணலன்னா அவனை ஜெயிக்க முடியாது. ஜெபம் பண்ணலன்னா நமக்கு அனாய்டிங் இல்லை. நம்ம பைபிள் எவ்வளவுதான் தெரிஞ்சாலும், நான் எவ்வளவு பைபிள் வசனமானவர்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தாலும், நான் ஜெபிக்கலன்னா எனக்கு அனாய்டிங் இல்லை. எனக்கு நான் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். இது அப்படி எனக்கு தெரிஞ்சா கூட, எனக்கு பைபிள் நாலேஜ் இருந்தா கூட, நான் ஜெபிக்கலன்னா அனாய்டிங் இல்லை. அனாய்டிங் இல்லைன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது. வேர்ட் ஆஃப் காட் நமக்கு தேவை, அனாய்டிங் தேவை. ஹல்லேலூயா. இந்த வேர்ட் ஆஃப் காட் அனாய்டிங் மூலமா தான் பிசாசை ஜெயிக்க வேண்டும். உபாச ஜெபமும் அதுவும் நமக்கு அவசியம். மந்த்லி ஒன்ஸ் அவசியம். அப்படியானால் நம்ம வந்து இந்த இந்த அட்மாஸ்பியரை மேற்கொள்ள முடியும். கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அறிவிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் அறிவிக்கலாம். வார்த்தையின்படி நம்ம எல்லாத்தையும் அறிவிக்கலாம். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விட்டுவிட்டால் இதை என்ன சென்றால் நம்ம வந்து சின்சியரா இருக்கிறோம். அதான் யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பீப்போர். முன்னால விட நம்ம சின்சியரா இருக்க வேண்டும். மேரி டு த பிரைட் ரூம். ஜீசஸ் கிரைஸ்டோடு கூட நம்ம மேரீட் ஆயிருக்கிறோம். விவாக வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைட் ரூம் இப்பொழுது வார்த்தையாக இருக்கிறார். அப்பொழுது நாங்கள் மேரேஜ் சப்பர் போயிட்டு அதன் பின்பு ஆயிர வருஷ அரசாட்சி, அதன் பின்பு என்ன செய்யறோம் என்றால் எட்டர்னல் சிட்டி. ஹல்லேலூயா. இவ்விதமான பிளஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சாத்தா இதெல்லாம் நம்ம தரவிடாதபடி அவன் வந்து என்ன செய்யறால் தன்னுடைய டீச்சிங், தன்னுடைய உபதேசம், தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்து நம்ம டைவர்ட் பண்ண பார்க்கிற பல்லவத்தில் செய்தான். அங்கே யுத்தம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அவனை யுத்தம் செய்துதான் கிளத்தள்ளினார். யுத்தம் செய்யாம அவனை பேச்சுவார்த்தையில எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். ஆகிஸ்தான் நமக்கு விரோதமா இருக்குது. பேச்சுவார்த்தையில சரிப்படுத்தலாம், பேச்சுவார்த்தையில சரிப்படுத்தலாம் சொல்றாங்க. சிலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா பேச்சுவார்த்தையில பாகிஸ்தான் சரியா வராது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது, நம்ம காஷ்மீர்ல பகுதி ஆக்குபை பண்ணிக்கலாம், அதுல யுத்தம் செய்து அந்த இடத்த நமக்கு இது பண்ணினா தான் சரி வருமா அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க. அதனால பேச்சுவார்த்தைக்கு கீழ்படியலன்னா அதுக்கு பேரு அவங்களோட யுத்தம் தான் செய்வேன். ஆண்டவர் அவனை யுத்தம் பண்ணி கீழே தள்ளினார். இப்ப அவன் நம்ம அங்க தேவதூள்ள வஞ்சித்த மாதிரி இங்க நம்மளை வஞ்சிக்கிறான். நம்மளை வந்து பல விதமான சூழலை கொண்டு வந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்து பிரிக்க முடியாது செய்கிறான். ஆனா பவுல் சொல்லுகிறார் எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. யோக எந்த காரியங்களும் பிரிக்க முடியல. ஹல்லேலூயா. அவன் ஸ்டாண்ட் பண்ணா அதன் மீது நமக்கு அந்த ஸ்டாண்ட் பண்ணா எட்டர்னல் பிளஸிங். இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்த மனாந்திரத்திலே ஸ்டாண்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் உண்டு. அதே போலதான் நமக்கு அந்த எட்டர்னல் பிளஸிங் வச்சிருக்க. கர்த்தர் கடைசியா என்ன செய்வார் என்றால் அந்த சாத்தானை அக்கினி கடல்ல தள்ளுப்பார். வெளிப்படுத்தல 20:10 வாசிக்கலாம்.
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளர் திகழ்ச்சியும் இருக்க இடமாகி அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள்.
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீக்கு திசையும் இருக்கிற அக்னி கடலை தள்ளப்பட்டான், இரவும் பகலும் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படும். கடைசியா அவனை வந்து கிக் பண்றாரு, கிக்கு அக்னி கடல்ல கிக் பண்ணுறான். முதல்ல பல்லவத்திலிருந்து கிக் பண்ற, பின்பு அனுஜன் 1000 வருஷம் பாதாளத்தில் அவனை அடைச்சி வைக்கிறார். அதன் பின்பு அந்த காலிலிருந்து விடுதலையாக்கி அவன் கோகையும் மாகையும் கூட்டிட்டு வந்து பசுத்தாவுடைய பாளையத்துக்கு உரமாய் வரும்பொழுது இதான் அனுஜன் கடைசியா அவன் அக்னி கடல்ல கிக் பண்ணுகிறார். எதிர்த்து தான் நிக்கிறார். எதிர்த்து நின்னா தான் அவன் கீழ்ப்படியான வழியை மற்றபடி கீழ்ப்படிய மாட்டான். அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அதுக்காக மாம்சபுரமாக நம்ம சண்டை போடுறதில்லை. இவனுக்குள்ள பிசாசு இருக்கு, அவனை போய் நான் அடிக்க போறேன், அது வந்து நமக்கு பசுத்தாதி இல்லைன்னு அர்த்தம். ஜபத்தினாலும் வார்த்தையினாலும் நம்ம போராட வேண்டும். ஹல்லேலூயா. ரெசிஸ்டர் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ரெசிஸ்டர் தேவல் அண்ட் ஹி வில் ஃப்ரீ ஃப்ரம் யூ. இது அவன் உங்களை விட்டு ஓடுவான். ஒபே காட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை ஆண்டவர் தருவார். Submit yourself therefore to God. Resist the devil and he will flee from you. கர்த்தருக்கு நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தற்போது அவன் விதமாக கொண்டிருக்கிறான், நம்ம வந்து அதை மேற்கொள்ள வேண்டும். சபத்தினாலும் வார்த்தையினாலும் மேற்கொள்ள வேண்டும். செயங்குளிர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும். ஸ்டேபித்த வேர்டு, வார்த்தையில நிலைத்திருந்து நம்ம இதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? சாத்தான்கிட்ட சொல்லுகிறார், பாரு என்னுடைய யோபு உன்னை மறுதளிக்கல. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சாத்தான்கிட்ட சொல்லுகிறார், இதோ பாரு என்னுடைய பிரைடை நீ வஞ்சிக்க முடியாது, இந்த கடைசி கால பிரைடை நீ வஞ்சிக்க முடியாது. நீ இவ்வளவு காலம் எல்லாத்தையும் வஞ்சித்திருக்கலாம், ஆனா இந்த பிரைடை வஞ்சிக்க முடியாது. அவங்க குறைவான சத்தியத்தில் இருந்தாங்க, இவங்களுக்கு நிறைவான சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாத்தானை அங்க யோப வச்சு சாத்தான்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகி யோகுமார் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார். சாத்தான் சொல்லுகிறார், நீ வந்து என்ன பாரு வஞ்சிக்க முடியாது, என்ன நீ வந்து அவங்க மேல என்ன சோதனைகளை கொண்டார், நீ வியாதிகள் வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தவனை டென்டேஷனை கொண்டாலும் அவங்கள வஞ்சிக்க முடியாது. அவங்க எத்தனை பிளஸிங் அவங்களுக்காக இருக்கிறது. நம்ம சோத்திரம் அந்த மாதிரி எடுப்போம். கத்திர நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பரத்தக்கதாக, நீ தாமே கிருபத்த, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, நீ தாமே கிருபத்தார், சோத்திரம். யோபு தேவனுடைய உதவினாலே இது அவன் வந்து ஜெயித்தான், எல்லாவற்றையும் ஜெயித்தான், ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொண்டான். அதே போல கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக வார்த்தையில நிலைத்திருந்து தேவனுக்கு கீழ்ப்படைந்திருந்து அவருடைய கிருபையினாலே அவருடைய உதவியினாலே நாம் விசாசி ஜெயிக்க இயேசு நமக்கு கிருபை தரும்படியாது. நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு சாத்தான் கொண்டு வர எல்லா விதமான பேட் அட்மாஸ்பியர், நம்முடைய மனசுல கொண்டு வருவதான எல்லா விதமான எண்ணங்களையும் இதெல்லாம் நம்ம ஜெயிக்கத்தக்கதான பலத்தை ஆண்டவர் தரத்தக்கதை. இந்த உபாசிதத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு காத்திரிகள் புதுப்பலன் அடைவார்கள், அவர் கழுவலை போல சட்டை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இழைப்படைவார்கள், இழைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் என்ற அந்த பலத்தை, நியூ ஸ்ட்ரென்த் நமக்கு இந்த உபாசிதத்திலே ஆண்டவர் தரத்தக்கதாக. ஏன்னா கர்த்தரை நோக்கி வேற ஒரு ஜெபம் பண்ணும்.